نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فيقول الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه وقال أيضا ومن قام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه أو كما قال عليه الصلاة والسلام எல்லா புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து போஷித்துக் கொண்டிருக்கக்கூடிய வல்ல நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கு. அவன் தனித்தவன், இணைத்துணை அற்றவன், வணங்கி வழிபட தகுதியான நாயன் என்று சாட்சி சொன்னதன் பின்னால் சலவாத்தும் சலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சாந்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் ஆள் அஸ்ஹாபுகள் அன்னாருடைய வாழ்வையொட்டி தனது வாழ்வை அமைத்துக் கொள்வதை வாழ்வின் நோக்கமாக, லட்சியமாக, குறிக்கோளாக கொண்டு செயல்பட்ட, கியாமத் வரைக்கும் அந்த நல்ல வாழ்வை தனது வாழ்வாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்ற நல்லெண்ணம் கொண்டுள்ள அனைத்து முஸ்லிமான மூமினான நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக என்று கூறுவதன் பின்னால் புனிமிக்க ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் மாளிகையில் ஒன்று கூடியிருக்கின்ற இஸ்லாமிய சகோதரர்களே, எவ்விஷயங்களை உங்களுடைய வாழ்வில் எடுத்து நடவுங்கள் என்று அல்லாஹும் அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கட்டளையிட்டிருக்கிறார்களோ அவற்றை எடுத்தும், இவற்றையெல்லாம் செய்ய வேண்டாம், விலக்கி தவிர்ந்து வாழ்வை புனிதப்படுத்திக் கொள்ளுமாறு எமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ அக்காரியங்களை விலக்கி தவிர்ந்து வாழ்வை புனிதப்படுத்திக் கொள்ளுமாறு முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன். அன்புக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, இஸ்லாமிய கடமைகளில் மிக முக்கியமான ஒரு கடமையாக கருதப்படுகின்ற அந்த ரமலானுடைய மாதத்தில் நோன்பு பிடிப்பதற்காக ஆவலுடன் நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, ரமலான் வந்ததிலிருந்து நான் மாற வேண்டும் என்ற எண்ணம் சிலர்களிடத்திலே இருக்கிறது. வருகின்ற ரமலானுடன் என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும், ஹராத்திலிருந்து விடுபட வேண்டும், அல்லாஹ் விரும்பக்கூடிய செயல்களில் நான் முழுமையாக என்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்களும் இருக்கிறார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உண்மையில் ரமலான் என்பது ஒரு பாவியை கூட புனிதப்படுத்துகின்ற, ஒரு பரிசுத்தமான ஒரு மனிதனாக மாற்றுகின்ற முபாரக்கான ஒரு காலம் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதேபோன்று இன்னும் சில நாட்களில் அந்த ரமலான் வந்தடையும் என்பதிலும் சந்தேகம் கிடையாது. ஆனால் அந்த ரமலான் வருகின்ற பொழுது நாங்கள் உயிருடன் இருப்போமா இல்லையா என்பதுதான் இங்கே ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இன்று வரைக்கும் இன்று இந்த ஜும்மாவுடைய பிரசங்கம் நிகழ்த்துகின்ற இந்த நேரத்தில் எத்தனையோ சகோதரர்களுடைய கபன் துணிகள் கிழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது, எத்தனையோ சகோதரர்களுடைய கவறு குழிகள் வெட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது, உலகத்திலும் எத்தனையோ சகோதரர்களை நோக்கி மலக்குள் மௌத் வந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, வருகின்ற ரமலானிலிருந்து என்னை மாற்றிக்கொள்வது அல்ல, இந்த நிமிடத்திலிருந்து நாங்கள் மாற வேண்டும். அன்புக்குரியவர்களே, தௌபா என்பது அது ரமலான் வரட்டும், 27 வரட்டும், அதற்கு பின்னால் தான் நான் தௌபா செய்வேன் என்பது ஒரு புத்திசாலியினுடைய அல்லது ஒரு ஈமான்தாரியுடைய எண்ணமாக எதிர்பார்ப்பாக இருக்க முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மௌத்தை அல்லாஹ் முடிவு செய்து விட்டான். அந்த மௌத் எந்த நேரத்தில் வரும் என்பதும் அல்லாஹ்வுடைய முடிவிலே இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் மனிதர்களுக்கு அதை மறைத்து வைத்திருக்கிறான். வாலிபர்கள் மரணிக்கிறார்கள், வயோதிபர்கள் மரணிக்கிறார்கள், நோயுள்ளவர்கள், நோயற்றவர்கள், ஆரோக்கியமானவர்கள், இப்படி ஒவ்வொரு நிமிடங்களிலும் மரண செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, வருகின்ற ரமலான் அல்ல, இதற்கு பின்னாலும் பல ரமலான்களை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு தர வேண்டும். ஆனால் அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, தௌபா என்று வருகின்ற பொழுது, அமல் என்று வருகின்ற பொழுது, நல்ல விஷயங்கள் என்று வருகின்ற பொழுது, அல்லாஹ்வுடைய தொடர்பு என்று வருகின்ற பொழுது, அவசரமாக உடனடியாக அவைகளில் நாங்கள் எங்களை ஈடுபடுத்திக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஹராத்திலிருந்து உடனடியாக விடுபட வேண்டும்,
அதே போன்று குடும்ப உறவுகளை முறித்து வாழக்கூடியவர்கள் அதை உடனடியாக விட்டுவிட வேண்டும். வட்டிகளை தொடர்புடையவர்கள் உடனடியாக விட்டுவிட வேண்டும். மோசமான விபச்சாரம் போன்ற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடை செய்த இந்த உலகத்தில் வாழ்வதற்குரிய அந்த வாழ்வுரிமையை பறிக்கின்ற அப்படியான மோசமான கெட்ட பாவமான செயல்களிலிருந்து மனிதர்கள் முஸ்லிம்கள் குறிப்பாக உடனடியாக விடுபட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்தில் முன்னோக்கி உண்மையான முறையில் தௌபா செய்து அந்த ரமலானை வரவேற்க தயாராக வேண்டும். அன்புக்குரியவர்களே, ரமலான் வருகின்ற பொழுது சிலர்கள் வீடுகளை என்ன செய்வார்கள், கழுவி சுத்தப்படுத்துவார்கள். அன்புக்குரியவர்களே, இது ரமலானுக்கு செய்கின்ற ஒரு ஒரு மரியாதையாக ஒரு கௌரவமாக நினைக்கிறார்கள். உண்மையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய அந்த எண்ணத்துக்கு அல்லாஹ் கூலி கொடுப்பான், இதில் சந்தேகம் கிடையாது. அன்புக்குரியவர்களே, அதைவிட ஒருபடி மேலாக எங்களுடைய உள்ளங்களில் பதிந்திருக்கின்ற மோசமான சிந்தனைகளில் இருந்து தௌபா என்ற தண்ணீரால் உள்ளங்களை கழுவுவது எங்களுக்கு தலையாய ஒரு பொறுப்பாக இருக்கிறது. வீட்டை கழுவினோம், வீட்டுக்கு அழகான வர்ணங்களை தீட்டினோம், அன்புக்குரியவர்கள், ஆனால் உள்ளத்தை கழுவவில்லை. உள்ளம் அதை பாவ கரைகளால் இருளடைந்திருக்கிறது என்றால் அன்புக்குரியவர்களே, இவர் உண்மையில் ரமலானை சரியாக வரவேற்கவில்லை. அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் ஒரு தாபியின் கேட்கிறார், ரமலானை நீங்கள் எப்படி வரவேற்பீர்கள் என்று கேட்ட பொழுது, ரமலான் வருகின்ற பொழுது உங்களுடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்கும் என்று கேட்ட பொழுது அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நான் மட்டுமல்ல எங்களுடன் இருக்கின்ற எந்த ஒரு சஹாபியும் ரமலானை வருகின்ற பொழுது இன்னும் ஒரு மனிதனை பற்றியுள்ள ஒரு வஞ்சகமும் கெட்ட எண்ணமும் மோசமான சிந்தனையும் உள்ள நிலையில் அந்த ரமலானை எதிர்கொள்வதற்கு நாங்கள் தைரியப்படவில்லை என்று சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களை பாருங்கள், ரமலான் வருவதற்கு முன்னால் உள்ளங்களை சுத்தப்படுத்த முயற்சித்தார்கள். பாவங்களிலிருந்து உண்மையான தௌபாவாக உடனடியாக அந்த ஹராத்திலிருந்து விடுபட வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு இருந்தது. அந்த பரிசுத்தமான நிலையில்தான் ரமலானை அவர்கள் வரவேற்க வேண்டும் என்ற எண்ணமும் எதிர்பார்ப்பும் அவர்களுக்கு இருந்தது. அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே இந்த வகையில் நாங்கள் ஒவ்வொருவரும் அவசரமாக எங்களை மாற்றிக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, ரமலான் வரும் சந்தேகம் கிடையாது. சில சந்தர்ப்பங்களில் அல்லாஹுடைய உதவியும் அல்லாஹுடைய தௌஃபிக்கும் இருக்குமாக இருந்தால் ரமலானுடைய காலத்தில் உயிருடன் வாழக்கூடிய சந்தர்ப்பமும் கிடைக்கும். அதுக்கு அடுத்த கட்டமாக ரமலானில் ஆரோக்கியம் இருக்குமா, யாருக்கு சொல்ல முடியும்? உடல் ஆரோக்கியம் உயிருடன் இருக்கிறார், ஆனால் முழு ரமலானும் வைத்தியசாலையிலே கழிந்து விட்டால் ஒரு பயங்கரமான ஒரு நோய் அல்லது ஒரு விபத்து ஒரு பிரச்சனை சிக்கலில் மாட்டிக்கொண்டால் இந்த மனிதனுடைய ரமலானுடைய காலம் எப்படி இருக்கும்? சற்று சிந்தித்து பாருங்கள். நோன்பு பிடிக்க வேண்டும் என்ற ஆசைதான், ஆனால் பிடிக்க முடியாத நிலை வைத்தியசாலைகளில். அன்புக்குரியவர்கள், எனவே எந்த நேரத்தில் எந்த பிரச்சனை வரும் என்று சொல்ல முடியாது. அதே போன்று அன்புக்குரியவர்களே, சென்ற வருடம் ரமலான் வருகின்ற பொழுது நாங்கள் பலஸ்தீனை பற்றி பேசினோம். பலஸ்தீனில் கிட்டத்தட்ட 1460 பேர் கொலை செய்யப்பட்டார்கள். 540 குழந்தைகள், பச்சிளம் குழந்தைகள், அவருடைய உருவங்கள் மாற்றப்பட்டது, அவருடைய உடல் உறுப்புகள் சிதைக்கப்பட்டது. மிக பயங்கரமான, உலகமே தடை செய்திருக்கக்கூடிய பயங்கரமான ஆயுதங்களை கொண்டு தாக்கி கொன்று குவித்தார்கள். அன்புக்குரியவர்களே, அதே போன்று சென்ற ரமலான் வருகின்ற பொழுது மிசுருடைய பகுதியில் 1000 கொல்லப்பட்டார்கள். அன்புக்குரியவர்களே, இப்பொழுதும் ஒரு ரமலானை நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற இதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும், அதாவது மியான்மர் பகுதியில் முஸ்லிம்கள் பயங்கரமாக தாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், உயிருடன் புதைக்கப்பட்டார்கள். பச்சிளம் குழந்தைகள், அன்புக்குரியவர்களே, பச்சிளம் குழந்தைகள் ஒரு ஈவிரக்கம் இல்லாமல் வெட்டி கொலை செய்தார்கள், உயிருடன் அப்படியே எரிக்கப்பட்டார்கள், எரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த நிலையில் தான் அவர்கள் இந்த வருட ரமலானை எதிர்நோக்குகிறார்கள். என்ன உத்தரவாதம் இருக்கிறது? ரமலான் வருகின்ற பொழுது நாங்கள் ஆரோக்கியமாக நிம்மதியான ஒரு சூழலில் தான் இந்த ரமலானை சந்திப்போம் என்று யாருக்கு சொல்ல முடியும்? அன்புக்குரியவர்களே, உயிருடன் வாழ்வதற்கும் உத்தரவாதம் கிடையாது, ஆரோக்கியத்துக்கும் உத்தரவாதம் கிடையாது, அமைதியான ஒரு சூழலுக்கும் உத்தரவாதம் கிடையாது. இவைகளுக்கெல்லாம் அல்லாஹுடைய தௌஃபீக்கும் அல்லாஹுடைய அருளும் அல்லாஹுடைய ரஹமத்தும். இதற்காக எவ்வளவு தூரம் நாங்கள் எங்களுடைய உள்ளங்களால் பாவங்களிலிருந்து விடுபட வேண்டும், பாவங்களிலிருந்து தௌபா செய்ய வேண்டும், என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். சில வேளை உலகத்தில் எங்கேயாவது ஒரு பகுதியில் ஒரு முஸ்லிம் தாக்கப்படுவார் என்றிருந்தால் அதற்கு சில வேளை என்னுடைய செயலும் காரணமாக இருக்கலாம். என்னுடைய பாவத்தினுடைய, என்னுடைய பேச்சினுடைய, என்னுடைய ஹராமான செயல்பாடுகளுடைய விளைவு உலகத்தில் யார் ஒருவர் தாக்கப்படலாம். அன்புக்குரியவர்களே, பாவம் என்பது அது மிகப்பெரிய முசீபத்துக்களை தான் கொண்டு வந்து சேர்க்குமே தவிர ஒருபொழுதும் ஹைரை கொண்டு வந்து சேர்க்க மாட்டார். இந்த விஷயத்தில் குறிப்பாக தொழுகையில் கவனம் செலுத்த வேண்டும். தொழுகையில் கவனம் செலுத்த வேண்டும். அன்புக்குரியவர்களே, ரமலானில் இருந்து தொழுவது அல்ல, அல்லாஹ்வுடைய தொடர்பை எப்பொழுதும் சீராக்க வேண்டும். எமது நாட்டில் ஒரு ஊர் பத்திய ஒரு சம்பவம் உங்களுக்கு தெரியும் அன்புக்குரியவர்களே. அந்த நிலையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மிகப்பெரிய அருள் கிருபையினால் இன்று மாற்றி அமைத்திருக்கிறான். இந்த நிலை தொடர்வது தொடருமா இல்லையா, அல்லாஹ் அலம். அன்புக்குரியவர்களே, அந்த நிலை தொடர வேண்டும் என்றால், நிம்மதியான ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்வு இந்த உலகத்திலும் எனக்கு கிடைக்க வேண்டும் என்றால், முதன்மையாக அல்லாஹ்வுடன் உள்ள தொடர்பை சீராக்கிக் கொள்வதுதான் அதில் முன்னணியில் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அங்கே தாக்கப்பட்டார்கள் இங்கே தாக்கப்பட்டார்கள் என்ற செய்திகளை பரப்புவதோ, அல்லது இதற்காக ஊடகங்களில் நாங்கள் பார்க்கிறோம், ஊடகங்களில் வாட்ஸ்அப் என்றும் இதே போன்று பேஸ்புக்கிலும் அதாவது போட்டோக்களை நாங்கள் என்ன ஷேர் செய்து கொள்வதன் மூலமாக பிரச்சனை நின்று விடுமா? அன்புக்குரியவர்களே, இந்த பிரச்சனைக்கு இது ஒரு தீர்வு அல்ல. பிரச்சனைக்குரிய தீர்வு, அந்த பிரச்சனைக்குரிய தீர்வு உண்மையான முறையில் நாங்கள் தௌபா செய்ய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்தில் கையேந்தி கேட்டால் அல்லாஹ்வுடைய உடனே உதவி உடனடியாக வருகின்ற அளவுக்கு எங்களுடைய ஈமான் மாற வேண்டும், எங்களுடைய இஹ்லாஸ் மாற வேண்டும், எங்களுடைய இபாதத்துகள் மாற வேண்டும், எங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் இருக்க வேண்டிய தொடர்புகள் சீராக வேண்டும். எனவே அதற்குரிய முயற்சிகளை அவசரமாக செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷாபானுடைய இந்த பகுதியில், அதாவது கடைசி பகுதி வந்துவிட்டால், ஸஹாபாக்களுக்கு அடிக்கடி இந்த ரமலானுடைய மகிமையை உணர்த்தி கொண்டே இருப்பார்கள். சொல்வார்கள், ஜாஅக்கும் ஷஹ்ருன் வஹுவ சய்யிது ஷுஹூர், இதோ உங்களிடத்தில் ஒரு மாதம் வந்து கொண்டிருக்கிறது, அது தலைமை மாதமாக இருக்கிறது. வமர்ஹபம் பிஹி வஅஹ்லா, அந்த மாதத்துக்கு நல்வரவு உண்டாகட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாபானுடைய மாதத்திலே ரமலானை பற்றி சொல்ல ஆரம்பிப்பார்கள். சொல்வார்கள், ஷாபானுடைய மாதத்தில் சொல்வார்கள், ரமலானுடைய மகிமையை சொல்வார்கள். அந்த ரமலானுடைய சிறப்பு என்ன தெரியுமா? மன் சாம ரமலான ஈமானன் வஹ்திஸாபா, யார் இந்த ரமலானில் அல்லாஹ்வுடைய நம்பிக்கையுடனும் நன்மையை ஆதரவு வைத்தவராகவும், எல்லோரும் பசியுடன் இருக்கிறார்கள் நானும் பசியுடன் இருக்கிறேன் என்பது அல்ல, எல்லோரும் நோன்பு பிடிக்கிறார்கள் நானும் நோன்பு பிடிக்கிறேன் என்ற ஒரு ஒரு சடங்கு ரீதியான நோன்பாக இல்லாமல், ஈமானன் வஹ்தி சாபன், இரண்டு விஷயங்கள், அல்லாஹ்வுடைய நம்பிக்கையுடன் நன்மையை ஆதரவு வைத்தவராக, இந்த பசியை அல்லாஹ் வீணாக்க மாட்டான் இதற்கு நன்மை தருவான் என்ற நல்லாதருடன் யாரெல்லாம் நோன்பு பிடிப்பார்களோ, சல்லல்லாஹு சொன்னார்கள், ஊஃபிர லஹு மா தக்கத்தம மின் தம்பி, அவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொன்னார்கள். வமன் காம ரமலான ஈமானன் வஹ்தி சாபா, யார் இந்த ரமலானில் ஈமானுடனும் அல்லாஹ்வுடைய நம்பிக்கையுடனும் வஹ்திஸாபன் நன்மையை ஆதரவு வைத்தவராகவும், யார் நோன்பு இரவு நேரத்தில் நின்று வணங்குகிறார்களோ, ஊஃபிர லஹு மா தக்கத்தம மின் தம்பி, அவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொன்னார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, ரமலான் வருவதற்கு முன்னால் துஆவில் கவனம் செலுத்த வேண்டும். ரமலானை ஆரோக்கியமாக, உடல் ஆரோக்கியம் பெற்ற நிலையில், ஒரு அமைதியான சூழலில் அந்த ரமலானை முழுமையாக, அதாவது சந்தித்து அந்த ரமலானில் முழுமையான நன்மைகளை தேடிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வது இதற்கு இதிலே முன்னுரிமை வகிக்கிறது. இரண்டாவது கட்டமாக, ரமலான் வருவதற்கு முன்னால் எங்களுடைய உள்ளங்களை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும், பாவங்களிலிருந்து உடனடியாக விடுபட வேண்டும். அடுத்ததாக, இரவு நேர தொழுகையில் கவனம் செலுத்த வேண்டும். ரமலான் வருவதற்கு முன்னால் இரவு நேர தொழுகைகளில் கவனம் செலுத்த வேண்டும். அந்த பழக்கம் அன்புக்குரியவர்களே, வீடுகளில், குறிப்பாக வீடுகளில் இரவு நேரங்களில் தொழுகின்ற அந்த பழக்கம், சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலங்களில் இரவு நேரங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகல் நேரத்தில் இந்த சஹாபி யாருடைய எந்த சஹாபியுடைய வீடு எது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியாமல் இருக்கும். பகல் நேரத்தில் இந்த வீடு யாருடைய வீடு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியாமல் இருக்கும். ஆனால் இரவு நேரத்தில் அந்த பகுதியால் பிரயாணம் செய்தால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து சென்றால், இது இன்னாருடைய வீடு என்று சொல்வார்கள். உலமாக்கள் சொல்கிறார்கள், அது எதை வைத்து தெரியுமா? ஹதீஸிலும் மிக தெளிவாக இதே வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதாவது, பகல் நேரத்தில் உங்களுடைய வீடு இதுதான் என்று எனக்கு தெரியாவிட்டாலும் இரவில் தெரிகிறது என்று சொன்னார்கள். என்ன காரணம்? சொன்னார்கள், இரவு நேரத்தில் அந்த சஹாபாக்கள் ஓதுகின்ற குர்ஆனுடைய சத்தத்தை வைத்து இது இன்னாருடைய குரல், இது இன்னாருடைய வீடு என்பதை ஸல்லல்லாஹு விளங்கிக் கொள்கிறார்கள் என்று கிதாபுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, இரவு நேரத்தில் இபாதத்தில் கவனம் செலுத்துவது, குர்ஆனுடைய திலாவத்தில் கவனம் செலுத்துவது, இதில் கவனம் செலுத்த வேண்டும். அடுத்ததாக, ரமலான் வருவதற்கு முன்னால் நாங்கள் நோன்பின் சம்பந்தமான சட்டங்களை படித்துக் கொள்ள வேண்டும், ரமலானுடைய சட்டங்களை படித்துக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய, வந்ததற்கு பின்னால் படிப்பது அல்ல, வரமுன்னால் படித்துக் கொள்ள வேண்டும். சென்ற வருடம் சிலர்கள் நோன்புகளை விட்டிருக்கலாம், குழந்தை பெற்றெடுத்த காரணத்தினால் சில தாய்மார்கள் விட்டிருக்கலாம், அல்லது உடல் ரீதியான சில அசௌகரியங்களினால், நோயினால், அல்லது பிரயாணத்தினால், இப்படி இஸ்லாம் அனுமதித்த ஏதோ ஒரு காரணத்தின் அடிப்படையில் நோன்பை விட்டிருந்தவர்கள் அவசரமாக இந்த நோன்பு வருவதற்கு முன்னால் அதை பிடித்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று சின்னத்தான நோன்புகள் என்று வருகின்ற பொழுது, இந்த ஷாபானுடைய 15 முதல் 15 நோன்பு பிடிப்பவர்களுக்கு 2வது 15 நோன்பு பிடிப்பதற்கு அனுமதி இருக்கிறது. முதல் 15 அவர் சில நோன்புகளை பிடித்திருக்கிறார் என்றால் 2வது 15 நோன்பு பிடிக்கலாம். முதல் 15 நோன்பு பிடிக்காத ஒருவர் 2வது 15 கலாவும் இல்லை, சுன்னத்தான நோன்பு என்று பிடிப்பதற்கு அனுமதி கிடையாது. ஆனால் ஒருவர் ஒவ்வொரு திங்களும் வியாழனும் நோன்பு பிடித்து வந்திருக்கிறார், அவர் ஷாவானுடைய அந்த பிற்பட்ட காலத்திலும் அவர் திங்கள் வியாழன் நோன்பு பிடிப்பதற்கு அவருக்கு அனுமதி இருக்கிறது. அதைவிட அவர் சுன்னத்தான நோன்பு என்பதற்காக ஷாவானுடைய பிந்தைய பகுதியில் மட்டும் பிடிப்பதற்கு அனுமதி இல்லை. முந்தைய பகுதியை பிடித்திருந்தால் பிடிக்கலாம், இல்லாத பொழுது பிடிக்க முடியாது. ஆனால் கலாவுடைய நோன்புகளை பொறுத்தவரையில் அவர்கள் பிடித்துத்தான் ஆக வேண்டும், அது முந்தைய பகுதியோ பிந்தைய பகுதியோ அவசரமாக பிடிக்க வேண்டும். இப்படியான சட்டங்கள் இருக்கிறது, இதை படித்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக ரமலானில் அதற்குரிய அதாவது சில அமல்கள், குறிப்பாக அது ரமலானுக்கென்றே சொந்தமான சில அமல்கள் இருக்கிறது. அந்த அமல்கள் குறிப்பாக நோன்பு திறக்க ஏற்பாடுகள் செய்வது, இது மிக முக்கியமான ஒரு இபாதத்தாக இருக்கிறது. இது மிக முக்கியமான. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழைகளுக்கு உற்சாகப்படுத்துவார்கள், ஏழை சஹாபாக்களுக்கு சொல்லுவார்கள், சல்லல்லாஹு நோன்பு திறக்க வைத்தால் மன் ஃபத்தர ஸாயிமன், யார் ஒரு நோன்பாளியை நோன்பு திறக்க வைக்கிறாரோ அவருக்கு நோன்பு பிடித்தவருடைய நன்மை கிடைக்கும் என்று சல்லல்லாஹு சொல்லுவார்கள். இதை கேட்ட சில சஹாபாக்கள், அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் ஏழைகளாக இருக்கிறோம், எங்களால் நோன்பு திறக்க வைப்பதற்குரிய ஏற்பாடு செய்ய முடியாது என்று சொன்ன பொழுது அதற்கான பெரிய ஏற்பாடுகள் அல்ல சொல்கிறார்கள், ஒரு சாதாரணமான ஒரு ஈச்சப்பழ துண்டையும் ஒரு தண்ணீர் மிடலை கொண்டு நோன்பு திறக்க வைத்தாலும் இந்த நன்மை இருக்கிறது என்று சொன்னார்கள். எனவே ஏழைகள் முன்வர வேண்டும். இந்த ரமலானுடைய மாதத்தில் இதை பெரிதுபடுத்திக் கொள்வதல்ல, இதற்காக கடன்பட்டு, இதற்காக கையேந்தி, இப்படி அல்ல. தான் வீட்டில் 6 பேர் நோன்பு திறக்கிறார்கள் என்றால் 7வதாக ஒருவரை அவருடைய வசதிக்கு ஏற்ப, சிலர்கள் சுப்ஹான் அல்லாஹ் இறந்து விட்டார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய கபர்களை பொன்னறைகளாக ஆக்க வேண்டும், அன்புக்கு ஒவ்வொரு ரமலானிலும் ஒவ்வொரு நாளும் 30-40 பேருக்கு நோன்பு திறக்க வைத்தவர்கள் இருக்கிறார்கள். எமது இலங்கை மண்ணில் ஒவ்வொரு நாளும் 30-40 பேர்களுக்கு நோன்பு திறப்பதற்குரிய ஏற்பாடு, சுப்ஹான் அல்லாஹ் எவ்வளவு நன்மை பெற்றிருப்பார்கள். ஒவ்வொரு ஒரு ரமலான் வருவதற்கு முன்னால் முழு ஊருக்கும் அரிசி பங்கிடுவார்கள், சொல்லுவார்கள் இந்த அரிசியைத்தான் ரமலான் முடிகின்ற வரைக்கும் வீடுகளில் ஆக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இன்று கபருக்கு சென்று விட்டார்கள், அவர்களுடைய கபருடைய நிலை என்னவாக இருக்கும்? சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய, எனவே இது அதிகமாக சதக்கா செய்கின்ற ஒரு மாதம், தர்மம் செய்கின்ற மாதம். எனவே அந்த வகையில் நோன்பு திறக்க வைப்பது அது ரமலானில் செய்கின்ற மிக முக்கியமான ஒரு இபாதத். அதற்கான பெரிய ஏற்பாடுகள் செய்ய முடியுமானவர்கள் தாராளமாக செய்யலாம், ஆனால் வீண் விரயம் இல்லாமல். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கோபிக்கின்ற ஷைத்தானுடைய நண்பன் என்று அல்லாஹ் வர்ணிக்கின்ற ஒரு பாவம் தான் வீண் விரயம். எனவே வீண் விரயம் இல்லாமல் ஒரு பெரிய அளவில் ஒருவர் நோன்பு திறக்க ஏற்பாடு செய்கிறார், அல்லாஹ் அவருக்கு வசதியை கொடுத்திருக்கிறார் என்றால் அது நல்ல விஷயம். அன்புக்குரியவர்களே, ஒரு ஏழையாக இருந்தாலும் கூட இதில் அவர் பங்கெடுக்க முயற்சிக்க வேண்டும். அடுத்ததாக அன்புக்குரியவர்களே, மிக முக்கியமான ஒரு விஷயம் தான் இந்த அனைத்தையும் செய்வது. ரமலானுடைய காலத்தில் சஹரிலிருந்து சூரியன் மறைகின்ற வரைக்கும் பசியுடனும் தாகத்துடனும் இருப்பதும், அதே போன்று இரவு நேரங்களில் நின்று வணங்குவதும், குர்ஆன் திலாவத் தஸ்பீஹ் ஜிக்ர் தௌபா இஸ்திக்ஃபார் இவைகளில் ஈடுபடுவதும் அனைத்துமே இதற்காக, தக்வாவை உண்டாக்கிக் கொள்வதற்காக. ஒரு சடங்குக்காக அல்ல, சம்பிரதாயத்துக்காக அல்ல, தக்வாவை உண்டாக்கிக் கொள்வதற்காக என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. தக்வா என்றால் அதனுடைய நோக்கம் வெறுமனே பசியுடன் இருப்பதும் தாகத்துடன் இருப்பதும், ஏழைகளுடைய பசி பட்டினியை உணர்வதற்கு பேர் தக்வா அல்ல. தக்வா என்றால் அன்புக்குரிய, இது பணத்துடன் சம்பந்தப்படும், உடலுடன் சம்பந்தப்படும், வாயுடன் சம்பந்தப்படும், உள்ளத்துடன் சம்பந்தப்படும், அனைத்திலும் வாழ்க்கை மாற வேண்டும். அன்புக்குரியவர்கள், தக்வா என்றால் உலமாக்கள் இப்படி சொல்கிறார்கள், தக்வாவுக்கு விளக்கம் சொல்கின்ற பொழுது தக்வா என்றால் அவர்கள் சொல்கிறார்கள், அல் கௌஃபு மினல் ஜலீல், அல்லாஹ்வுடைய பயம் பெற வேண்டும். நோன்பு காலத்தில் அல்லாஹ்வுடைய பயத்தை அவன் உண்டாக்கிக் கொள்ள வேண்டும். அந்த பயம் ரமலான் கழிந்தாலும் அவனுடைய உள்ளத்தில் ஆழமான ஒரு இடத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக வல் அமலு பித்தன்ஸீல், குர்ஆனும் ஹதீஸும் எதை சொல்கிறதோ, அல்லாஹ்வும் ரசூலும் எதை சொன்னார்களோ அதை வாழ்க்கையில் அமலாக எடுத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக தக்வா என்றால் வர் ரிலா பில் கலீல், கொஞ்சமாக இருந்தாலும் ஹலாலை பொருந்திக் கொள்ள வேண்டும். கொஞ்சம் தான் கிடைக்கிறது, ஆனால் ஹலால் இது மிக சிறந்தது. அதிகம் கிடைக்கிறது, வட்டினால் ஹராமான முறையில் கிடைக்கிறது என்றால் இந்த அதிகத்தை விட கொஞ்சம் ஹலாலாக கிடைத்தாலும் இதை பொருந்திக் கொள்வதற்கு பேர் தக்வா என்று உலமாக்கள் சொல்கிறார்கள். அடுத்ததாக வலிஸ்தி எஜாது லியோமிர் ரஹீல், மௌத்துக்காக தயாராகுவதற்கு பேர் தக்வா என்று சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்கள், தக்வா என்றால் அல்லாஹ்வுடைய பயம், குர்ஆனும் ஹதீஸும் வாழ்க்கையில் அமலாக வருவது, கொஞ்சமாக இருந்தாலும் ஹலாலை பொருந்திக் கொள்வது, அதே போன்று மௌத்துக்காக தயாராகுவது. இந்த உணர்வுகளை ரமலான் உண்டாக்க வேண்டும். இல்லாத பொழுது ஒரு மனிதர் ரமலானில் நோன்பு பிடிக்கிறார், சட்ட சிந்தித்து பாருங்கள், நோன்பு பிடிக்கிறார், சஹர் நேரத்தில் அவர் உணவை சாப்பிடுகிறார், பகல் முழுவதும் பசியுடனும் பட்டியலுடனும் இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, அவருடைய அந்த உடல் அப்படியே உடலுடைய அதாவது அந்த சக்தியான நிலையை அவர் இழந்திருக்கிறார். இப்பொழுது உடல் ஒரு வெறிச்சோடி போயிருக்கிறது, பலவீனம் அடைந்திருக்கிறது, நோன்பு பிடித்து உடல் அப்படியே வெறிச்சோடி போயிருக்கிறது, வாயுடைய வாடை கூட மாறி இருக்கிறது. ஆனால் அன்புக்குரியவர்களே, உள்ளத்தில் கொஞ்சம் கூட மாற்றம் வரவில்லை, உள்ளத்தில் கொஞ்சம் கூட மாற்றம் வரவில்லை, அவனுடைய ஈமான் அதிகரிக்கவில்லை, அவனுடைய அல்லாஹ்வுடைய நம்பிக்கை கூடவில்லை. பால் முழுவதும் பசுவுடன் இருந்தவர், அவன் இபாதத்தில் கவனம் செலுத்தவில்லை, தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முயற்சிக்கவும் இல்லை, ஹராத்தை விட வேண்டும், ஹலாலில் ஈடுபட வேண்டும் என்ற எண்ணமும் வரவில்லை. ஆனால் பசி பட்டினியினால் அவர் சோர்வடைந்திருக்கிறார் என்றால், அன்புக்குரியவர்களே, இவர் பசியுடனும் தாகத்துடனும் இருந்ததில் எந்த பிரயோசனமும் கிடையாது என்று நான் சொல்லவில்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொன்னார்கள். எத்தனையோ நோன்பாடிகள் சொன்னார்கள், கம்மின் சாயின், எத்தனையோ நோன்பாடிகள் அவர்கள் பசியுடனும் தாகத்துடனும் இருப்பதால் லைஸலஹு மின் சியாமிஹி இல்லல் லமா, ஸல்லல்லாஹு சொன்னார்கள், அவன் பசியுடனும் தாகத்துடனும் இருந்ததை தவிர அவனுக்கு அல்லாஹ்விடத்தில் நன்மை என்று எதுவுமே கிடைக்க மாட்டாது. ஏன்? காரணம், வாழ்க்கை மாறவில்லை. இவர் ரமலானை தவறாக விளங்கியிருக்கிறார். ரமலான் என்றால் சஹருக்கு சாப்பிடுவது, சூரியன் மறைந்ததும் நோன்பு திறப்பது, இதற்கு பெயர் நோன்பு என்று விளங்கியிருக்கிறார். இந்த நோன்பின் மூலமாக அல்லாஹ் எதிர்பார்த்த தக்வாவை உருண்டாக்கிக் கொள்ளவில்லை, ஹராத்தை விடவில்லை. அன்புக்குரியவர்களே, இவன் பசியுடனும் தாகத்துடனும் இருந்ததை தவிர வேறு எதையும் இவர் பெற்றுக் கொள்ளவில்லை என்று சொல்லலாம் சொன்னார்கள். மேலும் சொன்னார்கள், வருகிறது, யார் பொய் பேசுவதை விடவில்லையோ, மோசமான யார் மோசமான பேச்சுக்கள் பேசுவதையும், அதே போன்று மோசமான செயல்கள் செய்வதையும் யார் விடவில்லையோ, அவர் சாப்பிடாமல் குடிக்காமல் இருப்பதில் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை என்று சொல்லலாம் சொன்னார்கள். எனவே வாழ்க்கை மாற வேண்டும். அன்புக்குரியவர்களே, உள்ளத்தில் ஒரு விதமான பயம் வர வேண்டும், அல்லாஹ்வுக்கு முன்னால் தன்னை பணித்துக் கொள்ளுகின்ற ஒரு எண்ணம் வர வேண்டும், அல்லாஹ்வுடைய பாதையில் அள்ளி செலவழிக்கின்ற மனம் வர வேண்டும். அன்புக்குரியவர்களே, பாவத்தை நூற்றுக்கு நூறு விட வேண்டும் என்ற எண்ணம் வர வேண்டும். அன்புக்குரியவர்களே, இது மட்டும் ரமலானில் ஏற்படவில்லை என்றால் அவர் ஒரு வருடம் அல்ல, பல வருடங்கள், 50, 60, 70 வருடங்கள் நோன்பு பிடித்தாலும் அன்புக்குரியவர்களே, தக்வாவை அவரால் உண்டாக்கிக் கொள்ள முடியாது. எனவே அன்புக்குரியவர்களே, சுருக்கம் என்ன? உலமாக்கள் தக்வாவுக்கு சுருக்கமாக சொல்லுகின்ற விளக்கம், அல்லாஹ்வுடைய கட்டளைகள் அனைத்தையும் எடுத்து அல்லாஹ்வுடைய விலக்கல்கள் அனைத்தையும் தவிர்த்து நடப்பதற்கு பெயர் தக்வா. எனவேதான் ஒரு நோன்பாளி பகல் முழுவதும் நோன்பாளியாக இருக்கிறார், அவருடைய உள்ளத்தில் ஒரு விதமான மாற்றம் வருகிறது, உள்ளத்தில் ஒரு விதமான மாற்றம் வருகிறது, உள்ளத்தில் இருந்த ஒரு இறுக்கமான தன்மை அப்படியே அது கலந்து செல்வதை அவர் அவதானிக்கிறார். வாழ்க்கையில் ஒரு விதமான மாற்றம், குர்ஆன் ஓத வேண்டும், ஜிக்ர் செய்ய வேண்டும், இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும், நல்ல விஷயங்களில் ஈடுபட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வருகிறது, பாவத்திலிருந்து உடனடியாக தௌபா செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது. இதற்கு பின்னால் இது போன்ற மோசமான செயல்கள், பாவங்களில் ஈடுபடக்கூடாது என்ற ஒரு வைராக்கியம் வருகிறது என்றால் உண்மையில் அந்த நோன்பு இவரத்தில் தக்வாவை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதற்குரிய மிக முக்கியமான ஒரு அடையாளமாக இருக்கிறது. எனவே ரமலானில் ஆரம்ப பகுதியை மட்டும் சரியாக பயன்படுத்திவிட்டு கடைசி பகுதியை வீணாக்கி விடுகின்ற அந்த மோசமான கூட்டத்தில் இருந்தும் எங்களை நாங்கள் மாற்றிக் கொள்ள வேண்டும். சிலர்கள் ரமலான் வந்துவிட்டால் அந்த ஆரம்ப ஓர் 2, 3, 4 நாட்களுக்கு என்ன செய்வார்கள்? குர்ஆன் ஓதுவார்கள், தொழுவார்கள், வளமையாக பள்ளியில் முன்சப்பில் தொழுதோருக்கும் இடம் கிடைக்காமல் போய்விடும். அன்புக்குரியவர்களே, ஒரு இரண்டு மூன்று நாட்கள் அத்துடன் இவர் பள்ளியை மறந்து விடுகிறார், தலையொரு நிலைக்கு ஒரு மாறிவிடுகிறார் என்றால் திருப்பியும் 27 வந்து தௌபா செய்து கொண்டால் போதுமானது என்ற ஒரு உணர்வு இவருக்கு வருகிறது என்றால் அன்புக்குரியவர்களே மிகப்பெரிய ஒரு அநியாயம். ஏனெனில் ஹதீஸ் மிக தெளிவாக வந்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரமலானுடைய ஒவ்வொரு இரவிலும் அல்லாஹ் நரகத்திலிருந்து ஏராளமானவர்களை விடுதலை செய்கிறான் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில், அல்லாஹ்வுடைய தக்தீரில் இவரை 4வது நாள் நரகத்திலிருந்து விடுதலை செய்ய வேண்டும் என்று இருக்கிறது. ஆனால் 4வது நாள் இவர் பள்ளிக்கு வரவில்லை. உதாரணமாக சொல்கிறேன், 1வது நாள் வருகிறார், 2வது நாள் வருகிறார், 3வது நாள் 1வது நாள் முன் சப்பில் தொழுவர், 2வது நாள் 3வது சப்பில் தொழுதார், 3வது நாள் 5வது சப்பில் தொழுதார், 4வது நாள் அவரை காணவில்லை. அல்லாஹ்வுடைய தக்தீரிலே எப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய விஷயத்தை அழகாக சொல்லி காட்டுகிறான். அவர்களை மீன் விழுங்கிய பொழுது அல்லாஹ்வுடைய தக்தீர் இரண்டு விதமாக இருந்தது. அல்லாஹ் குர்ஆனில் இதை சொல்லி காட்டுகிறான். ஒன்று, இவர் இஸ்திக்பார் செய்து வெளியில் வரவும் முடியும், அல்லாவிட்டால் இஸ்திக்பார் செய்யாமல் மீனுடைய வயிற்றில் கியாமத் வரைக்கும் இருக்கவும் முடியும். இரண்டில், எதை இவர் தெரிவு செய்தாலும் அது அல்லாஹ்வுடைய முடிவு. இஸ்திக்பார் செய்தால் வெளியில் வர முடியும், இஸ்திக்பார் செய்யாவிட்டால் மீனுடைய வயிற்றில் கியாமத் வரைக்கும் இருக்க வேண்டும். இரண்டில் ஒன்றை அவர்தான் தெரிவு செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹான குர்ஆனில் இதை சொல்கிறான். இவர்கள் என்ன செய்தார்கள்? இஸ்திக்பார் செய்தார்கள். சுப்ஹான அல்லாஹ் குர்ஆனில் இதை சொல்லி காட்டுகிறான். அவர்கள் சொன்னார்கள், யா அல்லாஹ், நான் பாவம் செய்து விட்டேன், இன்னி குந்து மின அல்லாஹ்லிமீன், யா அல்லாஹ், நான் அநியாயக்காரர்கள் ஒருவராக ஆகிவிட்டேன் என்று இஸ்திக்பார் செய்தார். அல்லாஹ் என்ன செய்தான்? மீனுடைய வயிற்றிலிருந்து அவரை அல்லாஹ் விடுவித்தான். குர்ஆன் சொல்கிறது, இது கதை அல்ல. அதே நேரத்தில் இவர் இஸ்திக்பார் செய்யாமல் இருந்திருந்தால் அதே குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், கியாமத் வரைக்கும் மீனுடைய வயிற்றிலே இருந்திருப்பார். இரண்டில் ஒன்றை அவர் இக்தியார், அவருடைய விருப்பத்துக்கு அல்லாஹ் உத்தரவிட்டார். இதே போன்ற அன்புக்குரியவர்களே, சிலவேளை 4வது 5வது 10வது நாளில் இவர் சொல்ல வந்தால் அல்லாஹ் இவரை நரகத்திலிருந்து விடுதலை செய்வான் என்றிருக்கலாம். இவர் 5-6 நாட்கள் வந்துவிட்டு விட்டுவிட்டார் என்றால் அல்லாஹ்வுடைய தக்தீரில் இவர் கலந்து கொள்கிறார். எனவே இந்த விஷயத்தில் ஒவ்வொருவரும் கவனம் செலுத்த வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவர் தொழுகையில் கவனம் செலுத்த வேண்டும். அடிக்கடி குர்ஆனுடைய திலாவத்தில் கவனம் செலுத்த வேண்டும். அன்புக்குரியவர்கள், சிலர்களை பார்க்கிறோம், மிக கவலையான விஷயம், சென்ற ரமலானில் குர்ஆனை கையால் பிடித்தவர்கள் இந்த ரமலான் வரும் வரைக்கும் இதுவரைக்கும் குர்ஆனை கையில் பிடித்துவதில்லை. ஒரே ஒரு தடவையாவது முழு குர்ஆனை மோதி முடிக்காத எத்தனையோ சகோதரர்கள் இருக்கிறார்கள். ஓத தெரியாத ஒரு கூட்டம், ஓத தெரிந்தும் அதில் கவனம் செலுத்தாத ஒரு கூட்டம், இப்படி பலரும் இருக்கிறார்கள். எனவே இவர்கள் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஓத தெரியாது என்றிருந்தால், குறிப்பாக ஓத தெரியாது என்றிருந்தால் அவர் அவசரமாக ஓத, அதாவது படித்துக் கொள்ள வேண்டும். இல்லை, அதற்குரிய நிலைகளும் ஏற்படவில்லை என்றால் குறைந்தபட்சம் ஒரு சிடியில், ஒரு பென்டிரைவில் அவர் என்ன செய்யலாம், ஒரு குர்ஆனுடைய ஒரு ஜுஸ்வை ஒவ்வொரு நாளும் கேட்டு வருகிறார். ஓத தெரியவில்லையா அல்லாஹ், ஆனால் அதற்கென்று நான் நேரம் ஒதுக்கி அன்புக்குரிய வீட்டிலே, அதாவது சீடியிலே குர்ஆன் போகிறது, ஆனால் இவர் ஏதோ ஒன்று செய்து கொண்டிருக்கிறார் என்றால் இது குர்ஆனை கேவலப்படுத்துவதாக போய்விடும். அன்புக்குரிய, அப்படி அல்ல, குர்ஆனை இவர் கேட்பதில் கவனம் செலுத்த வேண்டும். கேட்பதில், உதாரணமாக சூரத்துல் வாக்கியா, சூரத்துல் முல்க், சூரா சஜதா, சூரா கவ் போன்ற சூராக்களை இவரால் ஓத தெரியவில்லை என்றால் இவர் அடிக்கடி அதை போட்டு 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 கேட்கின்ற பொழுது நிச்சயமாக 1 மாதத்தில் 2 மாதத்தில் 6 மாதத்தில் இவர் அதை பாடமாக்கிக் கொள்வார். அன்புக்குரியவர், எனவே அந்த எண்ணங்களை நாங்கள் எடுத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக முழு ரமலானையும் அமல்களால் ஹயாத்தாக்க முயற்சிக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, நாங்கள் ஒவ்வொருவரும் அதாவது முழு ரமலானிலும் அமலில் ஈடுபட வேண்டும். 27 மட்டும் அமல் செய்வோம் என்பது அல்ல. அன்புக்குரியவர்களே, அது இந்த 27 வரைக்கும் நாங்கள் இருப்போம் என்பது உத்தரவாதம் கிடையாது. எனவே உடனடியாக எங்களை நாங்கள் மாற்றிக்கொண்டு நாங்கள் ரமலானில் நிச்சயமாக தௌபா செய்து அல்லாஹ்வுடைய தொடர்பை சீராக்கிக் கொள்ள வேண்டும். இல்லாத பொழுது ஹதீஸில் தெளிவாக வந்திருக்கிறது, ரமலானை அடைந்தும் தன்னை மாற்றிக்கொள்ளாத மனிதருடைய விஷயத்தில் தெளிவாக ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்கள் லானத் செய்ய சபிக்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொல்லியிருக்கிறார்கள். யார் ரமலானை அடைந்தும் அல்லாஹ்வுடைய மன்னிப்புக்கு உட்பட்டவராக ஆகவில்லையோ இவரை அல்லாஹ் சபிக்கட்டும் என்று ஹஜ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் லானத் செய்ய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொல்லியிருக்கிறார்கள். ஏன் காரணம்? அன்புக்குரியவர்களே, ரமலான் வந்துவிட்டால் ஹதீஸில் மிக தெளிவாக வந்திருக்கிறது, ஷைத்தான்களை அல்லாஹ் விலங்கிட்டு விடுகிறான், சொர்க்கத்தை திறந்து விடுகிறான், நரக வாயிலை மூடி விடுகிறான். அன்புக்குரியவர்களே பாருங்கள், ஷைத்தானை அல்லாஹ் கட்டி போடுகிறான், நரக வாயிலை மூடி விடுகிறான், சொர்க்க வாயிலை திறந்து விடுகிறான், நாங்களும் நஃப்ஸை கட்டுப்படுத்துகிறோம். அன்புக்குரியவர்களே, நாங்களும் என்ன செய்கிறோம்? ஏனைய காலங்களில் நஃப்ஸ் ஒன்றை ஆசைப்பட்டால் உடனடியாக செய்த நாங்கள் பகல் நேரத்தில் நஃப்ஸ் விரும்புகிறது ஒரு சாஃப்ட் ட்ரிங்க் குடிக்க வேண்டும் என்று நஃப்ஸ் விரும்பினால் அடுத்த நிமிஷம் அதை குடிக்கிறோம். ஒன்றை சாப்பிட வேண்டும் என்று விரும்பினால் சாப்பிடுகிறோம். ஒன்றை செய்ய வேண்டும் என்று விரும்பினால் உடனடியாக செய்கிறோம். நஃப்ஸுக்கு நாங்கள் அடிமைப்படுகிறோம். ஆனால் ரமலானுடைய காலத்தில் அப்படி அல்ல. சஹர் எழும்புவதே ரமலானில் நஃப்ஸுக்கு செய்கின்ற மிகப்பெரிய ஒரு அடியாக இருக்கிறது. சஹருடைய நேரத்தில் எழும்புவது, ஏனைய காலங்களில் சாப்பிடுவது என்றால் நஃப்ஸுக்கு விருப்பம். ஆனால் ரமலானில், அதுவும் சஹருடைய நேரத்தில் எழும்பி சாப்பிடுவது என்றால் நஃப்ஸுக்கு விருப்பம் இல்லை. விருப்பம் இல்லாமல் ஆனாலும் ஒரு சுன்னத் அவர் சாப்பிடுகிறார். அன்புக்கு பாலில் நோன்பு பிடிக்க வேண்டும் என்பதற்காக சாப்பிடுகிறார். சாப்பிடுவதே நஃப்ஸுக்கு மாற்றமாக மாறிவிடுகிறது. இப்படி மாற்றம் செய்தவர் காலையில் அவர் டீயை எதிர்பார்க்கவில்லை, பகலில் சாப்பாட்டை எதிர்பார்க்கவில்லை, கடும் குளிரில், அதாவது கடும் சூடான நேரத்தில் ஒரு குளிர்பானத்தை அவர் எதிர்பார்க்கவில்லை. அன்புக்குரியவர்களே, எத்தனையோ ஹலால்களை கூட தவிர்த்து கொள்கிறார் பகலுடைய நேரத்தில். ஏன்? நான் நோன்பாளி என்பதற்காக. இவ்வளவு தூரம் நஃப்ஸுக்கும் மாற்றம் செய்கிறார். அல்லாஹ் சைத்தானை கட்டி போடுகிறான், நரகத்தை மூடுகிறான், சொர்க்க வாயை திறந்து விடுகிறான், நாங்களும் நஃப்ஸை கட்டுப்படுத்துகிறோம். அப்படி இருந்தும் ஒரு மனிதன் அவன் என்ன செய்யவில்லை? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ரஹ்மத்தையும் மஃபிரத்தையும் நரக விடுதலையும் அடைந்து கொள்ளாவிட்டால் எப்பொழுது இவன் தௌபாவை அடைந்து கொள்வது? இவ்வளவு வசதிகளை, சூழ்நிலைகளை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்தும் இவன் அல்லாஹ்வுடைய மஃபிரத்துக்கும் அல்லாஹ்வுடைய அந்த ரஹ்மத்துக்கும் நரக விடுதலைக்கும் தகுந்த ஒரு அமல், ஒரு துவா, ஒரு எதிர்பார்ப்பு இவனிடத்திலே இல்லை என்றால் எப்பொழுது இவன் தௌபாவை அடைந்து கொள்கிறது? அன்புக்குரியவர்களே, எனவே இந்த விஷயத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் அவசரமாக இந்த விஷயங்களை உணர்வு பூர்வமாக, எத்தனையோ ரமலான்கள் எங்களை கலைந்திருக்கிறது, நாங்கள் எத்தனையோ ரமலான்களை 10, 15, 20, 35, 40 ரமலான்களை சந்தித்தவர்களும் இங்கே இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, எனவே யோசியுங்கள், இதுவரைக்கும் ரமலானுக்கு முன்னால் அப்படியான ஒரு திட்டத்தை நாங்கள் தீட்டினோமா? இத்தனை குர்ஆன்களை ஓத வேண்டும், இவ்வளவு இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை நாங்கள் தீட்டினோமா? ரமலான் வருவதற்கு முன்னால் உணவு பட்டியலை போடுகிறோம். வீட்டுக்கு 30 நாட்களுக்கு உரிய உணவு பட்டியல், சாருக்கு என்ன செய்வது, நோன்பு திறப்பதற்கு என்ன ஏற்பாடுகள், இதைத்தான் கவனம் செலுத்துகிறோம் என்றால் அன்புக்குரியவர்களே, நிச்சயமாக இது தக்வாவை ஏற்படுத்த மாட்டார். அன்புக்குரிய, எனவே நோக்கம் ரமலானில் திருத்தம் வருவது. எனவே ரமலானுடைய காலங்களில் வீணான இந்த பத்திரிகையில் வாசிப்பது அல்லது புத்தகங்கள், கதை புத்தகங்கள் பார்ப்பது, தேவையில்லாத, அதாவது புரோசனம் இல்லாத விஷயங்களில் ஈடுபடுவதிலிருந்து முழுமையாக தவிர்ந்து கொண்டு நாங்கள் அனைவரும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்தில் நெருக்கமாக்கிக் கொள்ள வேண்டும். குறிப்பாக குறைந்தபட்சம், ஆக குறைந்தது 30 நாட்களிலும் ஒரு குர்ஆனையாவது ஓதுவதற்கு முயற்சிக்க வேண்டும். இதுதான் ஆக குறைந்த. சில சகோதரர்களை சந்தித்திருக்கிறோம் அன்புக்குரியவர்களே, அவர்கள் அதாவது 5-6 வருடங்களுக்கு முன்னால் இஸ்லாத்துக்கு வந்த சில சகோதரர்கள் பேசினால் இந்த ரமலானில் 4 குர்ஆன் ஓதினோம், 3 குர்ஆன் ஓதினோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் பரம்பரை முஸ்லிம்கள் என்று பெருமையாக பேசிக் கொள்ளுகின்ற நாங்கள் எவ்வளவு தூரம் இதில் கவனம் செலுத்தி இருக்கிறோம் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். ஒவ்வொருவரும் அன்புக்குரியவர்களே, ரமலானில் வெறுமனே பசியுடனும் தாகத்துடனும் இருப்பது நோக்கம் அல்ல என்பதை உணர வேண்டும். சில தாய்மார்கள் பாருங்கள், வீடுகளில் தாய்மார்கள், உதாரணமாக சொல்கிறேன், 6:22 மகரிபுடைய பாங்கு என்று வைத்துக் கொள்ளுங்கள். 6:22 மகரிபுடைய பாங்கு என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு குழந்தையை வீட்டில் மிகப்பெரிய சிரமங்களுடன் அந்த குழந்தையை பீச்சுக்கு அழைத்து சென்று, சில்ட்ரன் பார்க் அழைத்து சென்று, மிக சிரமப்பட்டு, மிகவும் அதற்கென்று நேரம் எடுத்து அந்த குழந்தையை ஏதோ ஒரு ஆசையின் அடிப்படையில் நோன்பு பிடிக்க வைத்தார்கள். குழந்தையும் ஏதோ பராக்கு விளையாட்டு சாமன், நோன்பு திறந்தால் அதை வாங்கி தருகிறேன், இதை வாங்கி தருகிறேன் என்று சொன்ன அந்த வார்த்தைகளை நம்பி குழந்தையால் தாங்க முடியாது. ஆனாலும் சிரமப்பட்டு குழந்தை நோன்பை பிடிக்கிறது. உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள், 6:22 வாங்கு, இப்பொழுது 6:20, இன்னும் 2 நிமிடங்கள் தான் இருக்கிறது. இந்த நேரத்தில் அந்த குழந்தை ஒரு ஈச்சப்பழத்தை எடுத்து வாயிலே போட்டால் தாய் சந்தோஷப்படுவாளா? அன்புக்குரியவர்களே, பகல் முழுவதும் அந்த குழந்தை சொல்கிறது, தாயே பகல் முழுவதும் பசியுடன் இருந்திருக்கிறேன், எனவே இன்னும் 2 நிமிடம் தானே, 1 நிமிடம் தானே, நான் இந்த ஈச்சப்பழத்தை வாயில் போட்டுக் கொள்கிறேன் என்று சொன்னால் இந்த தாய் ஒருபொழுதும் இதை அனுமதிக்க மாட்டாள். என்ன சொல்லுவாள் தாய்? தாய் சொல்லுவாள், மகனே, இவ்வளவு நேரமும் பசியுடன் இருந்த நீ இன்னும் 1 நிமிடம் பொறுக்காவிட்டால் உன்னுடைய நோன்பு வீணாக போய்விடும். பாருங்கள், சுபஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய தக்வா என்று பாருங்கள். ஆனால் இதே தாய் மகரிப் தொழுகை, இஷாவுக்கு பின்னால் தொழுகிறாள் என்றால் இதுக்கு தக்வா வரவில்லை. தக்வா என்றால் நோன்பு பிடிப்பதும் திறப்பதும் மட்டுமல்ல, வாழ்க்கையில் மாற்றம் வர வேண்டும். அந்த 6:22 என்றால் 6:22 தான் என்றால் மகரிபும் அப்படித்தான், இஷாவும் அப்படித்தான். அன்புக்குரியவர்களே, தொழுகையில் உடனடியாக அதை செய்கின்ற அந்த மனோபக்குவத்தை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, இன்று அதிகமாக பாவங்களில் ஈடுபட்ட காரணங்களால் அந்த சுத்தமான உள்ளம் அது கசட்டை பூத்ததாக மாறிவிட்டது. ஹதீஸ்ல தெளிவாக வந்திருக்கிறது, ஒரு மனிதன் ஒரு பாவத்தை செய்கின்ற பொழுது உள்ளத்தில் ஒரு கருப்பு புள்ளி விழுகிறது, இரண்டாவது பாவம், இரண்டாவது புள்ளி, மூன்றாவது புள்ளி, இப்படி கருப்பு புள்ளிகள் விழுந்து உள்ளம் பைய சௌதா முதலிமா ஹதீஸ்ல வந்திருக்கிறது, அப்படி கருப்பாக மாறிவிடுகிறது. அன்புக்குரிய, இதனால் தான் பாருங்கள், ஒரு தொழுகையை விட்டவர், ஒரு ஹராம் தானே என்று, ஒரு ஒரு தடவை தானே என்று ஒரு ஹராத்தை செய்தவர், ஒரு தடவை ஏமாற்றுவது தானே என்று சிறிய சிறிய பாவங்களில் ஈடுபட்டவர்கள் காலப்போக்கில் பெரும் பாவத்தில் போய் விழுகிறார்கள். அவர்களால் தௌபா செய்ய முடியாது. ஒரு மஜ்லிஸில் எல்லோரும் துஆ கேட்கிறார்கள், எல்லோரும் அழுகிறார்கள், கண்களால் கண்ணீர் ஓடுகிறது. இவர் பார்க்கிறார், வலது புறத்தில் இருப்பவரும் அழுகிறார், இடது புறத்திலும் அழுகிறார், முன்னாலும் அழுகிறார்கள், பின்னாலும் அழுகிறார்கள், எல்லோருடைய கண்களாலும் கண்ணீர் ஓடுகிறது. ஆனால் இவருக்கு சிரிப்பு வருகிறது, இவருக்கு அழமுடியவில்லை, அழுகை வருவதில்லை என்றால் அன்புக்குரியவர்களே, இவருடைய உள்ளம் சீர்கட்டிருக்கிறது, இவருடைய உள்ளம் சீர்கட்டிருக்கிறது. சிறிய சிறிய பாவங்களை அற்பமாக நினைத்த காரணத்தால் அன்புக்குரியவர்களே, அது காலப்போக்கில் மிகப்பெரிய ஒரு உள்ளத்தை கசட்டை பூத்ததாக மாற்றிவிடுகிறது. எனவே அன்புக்குரியவர்களே, எனவே இந்த நிலையிலிருந்து நாங்கள் விடுபட்டு உண்மையான முறையில் தௌபா செய்து இந்த ரமலானை நாங்கள் மட்டுமல்ல முழு உலக முஸ்லீம்களும் நிம்மதியாக சந்தோஷமாக அவர்களுடைய அவர்களுடைய இஸ்லாத்துக்கும் ஈமானுக்கும் இடைஞ்சல் இல்லாத நிலையில் இந்த ரமலானை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இம்மனைவருக்கும் தந்தருள வேண்டும் என்பதற்காக நாங்கள் அனைவரும் துஆ செய்து கொள்ள வேண்டும். எனவே அந்த வகையில் அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே, எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக, எங்களுடைய தப்பு தவறுகளை மன்னிப்பாயாக, அல்லாஹ் பரிசுத்தமான ஒரு வாழ்வை நசீபாக்குவாயாக. எல்லா முழு உலகத்திலும் முஸ்லீம்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள், கடல் நடுவிலே பச்சிளம் குழந்தைகள் தடுமாறிக் கொண்டிருக்கிறது. யா அல்லாஹ், அல்லாஹ் முஸ்லிம்களுடைய உடைமைகள், யா அல்லாஹ் உயிர்கள், அவருடைய பொருட்கள் அங்கே ஆபத்துகள் விளைவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. யா அல்லாஹ், யா அல்லாஹ் இதுக்கு நல்ல ஒரு முடிவை தருவாயாக. யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ் இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடியவர்களுக்கு நீ ஹிதாயத்தை கொடுப்பாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் இஸ்லாத்தை எதிர்க்கிறார்களோ, யா அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு அநியாயம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறதோ, யா அல்லாஹ் இவர்களை பரிசுத்தமான முஸ்லிம்களாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், இவர்களுடைய விஷயத்தில் உன்னுடைய முடிவில் ஹிதாயத் இல்லை என்றால் முஸ்லீம்களை அழிப்பதும் முஸ்லீம்களை இல்லாமலாக்குவதும் தான் இவர்களுடைய ஒரே வைராக்கியம் என்றிருந்தால் யாழ்ல அப்படியான யாரையும் விட்டு விடாத. யாழ்லா, யாழ்ல நீ திராவுனை அளித்ததைப் போன்று, யாழ்ல ஆது சமூதை அளித்ததைப் போன்று, நம்ரூதை அளித்ததைப் போன்று, அபூஜகலை அளித்ததைப் போன்று, அப்ரஹாவை அளித்ததைப் போன்று இவர்களை அழித்தொழித்து இதுபோன்ற கெட்டவர்களுக்கு யாழ்ல ஒரு பாடமாக ஆக்கி வைப்பாயாக. யாழ்ல ஹிதாயத் உள்ளவர்களுக்கு ஹிதாயத்தை நசீபாக்குவாயாக. யாழ்ல எங்கள் அனைவருக்கும் வரக்கூடிய ரமலானை நல்ல முறையில் சந்தித்து நல்ல முறையில் உன்னுடைய ரஹ்மத்தையும் மக்பூலத்தையும் நரக விடுதலையும் பெற்றுக் கொண்ட ஒரு கூட்டத்தில் எம் அனைவரையும் ஆக்கி அருள்வாயாக. யாழ்ல வாழ்க்கையை கேட்ட ஆமி சொன்ன எல்லா துஆக்களையும் கபூல் செய்து கொள்வாயாக. யாழ்ல எல்லா கயிறுகளையும் தந்து எல்லா சரர்களிலிருந்தும் எங்களையும் உலக முஸ்லீம்களையும் பாதுகாப்பாயாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.